அனைத்துலகே ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி
பாருங்க. உண்மைகள் கருணா விவகாரம் பற்றி உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஈழத்தமிழருடைய போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியதும் தமிழில் துரோகம் என்கின்ற வார்த்தைக்கு மிக காத்திரமான உதாரணமாக திகழ்ந்தது. தமிழர் வரலாற்றில் இப்படியானதொரு சம்பவம் இனியொரு தடவை இடம்பெறக்கூடாது என்று தமிழ் மக்கள் விரும்புகின்றதுமான கருணா விவகாரம் பற்றிய ஆழமான பார்வையை இந்த நிகழ்ச்சியில் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். அத்தோடு கருணா விவகாரத்தில் இதுவரை வெளிவராத பல இரகசியங்களையும் உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் பதிவிட்டு வருகின்றோம். பலத்த விமர்சனங்களுக்கும் நீண்ட வாதி பிரதிவாதங்களுக்கும் கடுமையான மிரட்டல்களுக்கும் உள்ளாகி வருகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு நமது ஐபிசி தமிழ் நேயர்கள் வழங்கி வருகின்ற அளவற்ற ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் நுழைகின்றோம்.
கிழக்கு மாகாண மக்களை பொறுத்தவரை இந்த கருணா என்ற தனி மனிதர் தங்களை இல்லாதொழித்து விட்டார் என்ற ஒரு உணர்வையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், அந்த மக்களுக்காக இவரால் சாதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன, சாதனை என்ன என்று எடுத்து சொல்வதாக இருந்தால் ஒன்றுமே இல்லை. கிழக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால், ஆரம்ப காலகட்டத்திலே தமிழ் தேசியத்திற்கு என்று வீட்டிற்கு ஒரு பிள்ளை தேவை என்று பலாத்காரமாக கூற அந்த கிழக்கு மக்களை போராட்டத்தில் இணைத்தவர். இணைத்து சென்று இறுதியில் அவரது அறிக்கைப்படி பத்திரிகைகளில் இருந்த விவரம் இது, 5125 போராளிகளையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன், ஆகவே அவர்களை காப்பாற்றி விட்டேன் என்று பகிரங்கமாகவே அறிவித்திருந்தார். ஆனால் இவரால் பலாத்காரமாக அமைப்புக்கு சேர்க்கப்பட்டு இவரது நடைமுறையில் இவரது கட்டளையில் செயல்பட்ட அந்த போராளிகளாக இருந்த அந்த அனைத்து இளம் உள்ளங்களும் இன்று எத்தனை பேர் நிம்மதியாக இருக்கின்றார்கள், எத்தனை பேர் சிறையில் இருக்கின்றார்கள், எத்தனை பேர் இல்லாமல் போய்விட்டார்கள், அவர்களது வாழ்வாதாரம் என்ன என்ற ஒரு எண்ணம் கூட இல்லாத இந்த தனிப்பட்ட நபர் எப்படி கிழக்கு மக்கள் இதற்கு அந்த பிரதேசவாதத்தை அல்லது வடகிழக்கு பிரிவினைக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியும்.
கருணாவின் பிரிவு இடம்பெற்றதும் விடுதலை புலிகள் அமைப்பின் கிழக்கைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களான கௌசல்யன், குயிலின்பன், சேனாதி, ரமேஷ், ராம், பிரபா உட்பட 63 பொறுப்பாளர்கள் உடனடியாகவே வன்னிக்கு சென்று தேசியத்தின் மீதும் தேசிய தலைவர் மீதும் தமக்கிருந்த விசுவாசத்தை வெளிக்காண்பித்திருந்தார்கள். இந்த முக்கியஸ்தர்களின் வெளியேற்றத்தை தொடர்ந்து கிழக்கிற்கான புதிய இராணுவ கட்டமைப்பையும் பொறுப்பாளர்களையும் நியமித்தார் கருணா. விடுதலை புலிகள் அமைப்பின் சிரேஷ்ட உறுப்பினரான கரிகாலன் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்திற்கான அரசியல் துறை பொறுப்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டார். விசு உதவி அரசியல் துறை பொறுப்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பாளராக ரமணனும் நிர்வாக பொறுப்பாளராக துறையும் நியமிக்கப்பட்டார்கள். மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட இராணுவ தளபதிகளாக தாத்தா மற்றும் ராபர்ட் போன்றவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். கருணாவின் இணைப்பாளராக கிருஷ்ணனும் நியமிக்கப்பட்டார். இவர்களது தலைமையில் சுமார் 6000 போராளிகளும் கருணா தரப்பில் அணிவகுத்து நின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றியெல்லாம் கடந்த பாகத்தில் விரிவாக பார்த்திருந்தோம். ஒரு பலமான கட்டமைப்புடன் தனது பிரதேசவாத பயணத்தை ஆரம்பித்த கருணாவிற்கு அடுத்த சில நாட்களிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. சற்றும் எதிர்பாராத செய்தி என்றே அதனை கூற வேண்டும். கருணா தனது புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளராக நியமித்த தளபதி ரமணன் வன்னிக்கு சென்றிருந்ததான செய்திதான் அது. ரமணன் புலிகள் அமைப்பின் ஒரு நீண்டகால உறுப்பினர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் மிகப்பெரிய கோட்டை என்று கூறப்படுகின்ற படுமான்கரிகை பிறப்பிடமாக கொண்டவர். விடுதலை புலிகள் அமைப்பின் இராணுவ புலனாய்வு பிரிவின் பொறுப்பாளராக நீண்டகாலம் பணியாற்றியவர். கர்ணாவின் பிரத்யோக புலனாய்வு நடவடிக்கைகள் அனைத்துமே ரமணனின் பொறுப்பில் தான் இருந்து வந்தது. அப்படிப்பட்ட ரமணனின் வெளியேற்றம் கருணாவிற்கு மிகப்பெரிய இழப்பினை ஏற்படுத்தியிருந்தது. ரமணனின் வெளியேற்றம் என்பது உண்மையிலேயே யாருமே எதிர்பாராத ஒன்று. ரமணன் கருணாவின் மிக நெருங்கிய சகா, கருணாவுக்கு மிகவும் விசுவாசமானவர், கருணாவின் பிரத்யோக புலனாய்வு நடவடிக்கைகளை நேரடியாக கையாண்டவர் என்பதால் கருணா தொடர்பான பல இரகசியங்கள் ரமணனுக்கு நன்றாக தெரியும். புலிகள் அமைப்பின் தேசிய புலனாய்வு பிரிவு கிழக்கில் இருந்து கருணாவினால் வெளியேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கிழக்கின் அனைத்து புலனாய்வு செயற்பாடுகளும் ரமணனின் தலைமையின் கீழ் தான் வந்திருந்தன. விடுதலை புலிகள் அமைப்பின் பொட்டம்மான் தலைமையிலான தேசிய புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் செயற்திட்டங்கள் அனைத்துமே ரமணனை வைத்துத்தான் கருணா திட்டமிட்டிருந்தார். வடக்கிற்கு எதிரான உளவியல் நடவடிக்கைகளை கூட ரமணன் கீழ் செயல்பட்ட இராணுவ புலனாய்வு பிரிவை கொண்டு முன்னெடுக்கும் திட்டம்தான் கருணாவிடம் இருந்தது. களையெடுப்புகள், ஊடுருவல் தடுப்புகள், தகவல் சேகரிப்பு என்று பல நடவடிக்கைகள் ரமணனை அடிப்படையாக கொண்டுதான் கருணாவினால் திட்டமிடப்பட்டிருந்தன. அப்படி இருக்கையில் யாருமே எதிர்பாராத விதமாக கருணாவை விட்டு பிரிந்து ரமணன் வன்னிக்கு சென்றதானது மிக பெரியதொரு நெருக்கடியை கருணாவிற்கு ஏற்படுத்தியிருந்தது. திடீரென்று மிக பெரியதொரு புலனாய்வு வெற்றிடம் கிழக்கில் கருணாவிற்கு உருவானது. இது இவ்வாறு இருக்க ரமணனின் வெளியேற்றத்தை வன்னியில் யாருமே பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. மற்ற தளபதிகள் போன்று வன்னிக்களங்களில் ரமணன் பெரிதாக நின்றிராத காரணத்தினால் ரமணனுக்கும் வன்னியில் இருந்தவர்களுக்கும் இடையிலான நட்பு அல்லது தொடர்புகளோ பெரிதாக இருக்கவில்லை. அதனால் ரமணன் கருணாவை விட்டு பிரிந்து வன்னியை நோக்கி வந்துவிட்டார் என்ற செய்தியை யாருமே உடனடியாக நம்பவில்லை. வன்னி நோக்கி வந்த ரமணனை விடுதலை புலிகள் கூட ஆரம்பத்தில் சந்தேகத்துடன் தான் பார்த்திருந்தார்கள். அந்த அளவிற்கு கருணா தரப்பில் மிக முக்கியமானவராக கருதப்பட்ட ரமணன் கருணாவை விட்டு வந்ததானது கருணாவின் வலது கை முறிந்தது போலானது. இரண்டு தினங்கள் கழித்து கருணா தரப்பில் இருந்து மற்றொரு முக்கியஸ்தரும் வெளியேறினார். கருணா பிரிய ஆரம்பித்த காலம் முதற்கொண்டு கருணாவின் பிரதேசவாதத்தை பெரிதும் நியாயப்படுத்தியவரும் கருணாவின் நீண்டகால நண்பரும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக கருணாவினால் நியமிக்கப்பட்டவருமான கரிகாலன் கருணாவை விட்டு பிரிந்து வன்னி நோக்கி பயணமானார். இதுவும் கருணாவின் பிரிவினைவாதத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய அடி என்றே கூறலாம். கரிகாலன் அரசியல் ரீதியாக மட்டக்களப்பில் மிகவும் பிரபல்யம் வாய்ந்தவர். விடுதலை புலிகள் சார்பாக பல பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர். புலிகள் அமைப்பின் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர். ஆரம்ப கட்டத்தில் கருணாவின் பிரிவை நியாயப்படுத்திய அறிக்கைகளில் கரிகாலனை கையொப்பம் விட்டிருந்தார். கரிகாலன் கருணாவை விட்டு பிரிந்து வன்னி சென்றிருந்ததும் கருணாவிற்கு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கிழக்கில் ஏற்படுத்தி இருந்தது. கருணா விவகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை தமிழர்கள் மத்தியிலும் விடுதலை புலிகளிடையேயும் ஏற்படுத்தி இருந்தது. கருணா விவகாரத்தை எப்படியாவது விடுதலை புலிகளின் தலைமை சரியான முறையில் கையாண்டு விடும் என்று பலரும் உறுதியாக நம்பினார்கள். கருணாவும் விடுதலை புலிகளின் தலைமையுடன் இணைந்து போகும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விடுவார் என்றும் ஒரு தொகுதி மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். கிழக்கில் இருந்து ஊடகவியலாளர்களும் மத தலைவர்களும் சமூக தலைவர்களும் வன்னி நோக்கி சென்று இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து விடுங்கள் என்று புலிகள் அமைப்பின் தலைவர்களுடன் கலந்துரையாடினார்கள். கருணாவை மன்னித்து கருணா தொடர்பில் ஒரு சுமூகமான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அவர்களது கோரிக்கைகளை சாதகமாக பரீட்சிப்பதாக புலிகளின் தலைமையின் சார்பில் அவர்களுக்கு உத்தரவாதம் வழங்கப்பட்டது. அதேபோன்று கருணா பிடிக்கும் தொடர்பாக கண்காணிப்பு குழுவின் தலைவர் ட்ரான் ஃபரோஹார்டே விடுதலை புலிகள் அமைப்பிடம் விளக்கம் கோரியிருந்தார். விடுதலை புலிகள் சார்பாக வன்னியில் கண்காணிப்பு குழுவை சந்தித்த அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் கௌசல்யன் போன்றவர்கள் கருணா விவகாரம் ஒரு தற்காலிக பிரச்சனை என்றும் விரைவில் சுமூகமான தீர்வு ஒன்று எட்டப்பட்டுவிடும் என்றும் கூறியிருந்தார்கள். இதனைத் தொடர்ந்து கருணாவை சமாதானப்படுத்துவதற்காக விடுதலை புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் மட்டக்களப்பிற்கு வருகை தர இருப்பதாக ஒரு செய்தி மக்கள் மத்தியில் உலா வந்தது. விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த உறுப்பினரும் ஈரோஸ் அமைப்பின் முன்னாள் தலைவருமான பாலகுமாரன் அவர்கள் கருணாவுடன் பேசுவதற்காக மட்டக்களப்பிற்கு வர இருப்பதாகவும் பேச்சடிபட்டுக் கொண்டிருந்தது. உண்மையிலேயே கருணாவை சமாளித்து இந்த பிளவினை சரி செய்யும் நோக்கத்தோடு ஒரு சமாதான தூதுக்குழுவை அனுப்பும் முயற்சியில் விடுதலை புலிகளின் தலைமை இறங்கியும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் கருணா மேற்கொண்ட ஒரு மோசமான நடவடிக்கை கருணாவுடன் இனி பேசுவதில் பயனில்லை என்கின்ற முடிவை விடுதலை புலிகளின் தலைமை எடுப்பதற்கு காரணமாக அமைந்தது. கருணாவை புலிகள் அமைப்பில் இருந்து நிரந்தரமாகவே நீக்கி கருணாவிற்கு எதிராக ஒழுங்காற்று நடவடிக்கை ஒன்றை புலிகள் அமைப்பு எடுப்பதற்கும் கருணாவின் அந்த நடவடிக்கை காரணமாக அமைந்தது. கருணா என்கின்ற தளபதி மீது கிழக்கின் போராளிகளுக்கும் மக்களுக்கும் விடுதலை புலிகளின் தலைமைக்கும் இருந்த கொஞ்ச லட்ச நம்பிக்கையையும் சிதறடிக்கும்படியான சம்பவம் இதுதான். அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் சேந்தன் படையணியினர் யாழ்ப்பாணம் முகமாலையில் நிலை கொண்டிருந்தார்கள். முகமாலை முன்னணி நிலைகள் சேந்தன் படையணியினரின் பாதுகாப்பில் தான் இருந்தது. தளபதி ஜெயாத்தன் தலைமையில் கிழக்கைச் சேர்ந்த சுமார் 450 போராளிகள் முகமாலையிலும் அதனை சூழ்ந்த தளங்களிலும் நிலை கொண்டிருந்தார்கள். தளபதி ஜியாத்தனுக்கு உதவியாக தளபதி தயாமோகன் மற்றும் தளபதி சாத்தன் போன்றவர்களும் அங்கு தமது படை அணிகளுடன் நிலை கொண்டிருந்தார்கள். ஆண்டு மார்ச் மாதம் 3 முகமாலையில் இருந்த ஜியாத்தனுக்கு கருணாவிடம் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. முகமாலை முன்னணி காவல் அரண்களில் நிலை கொண்டுள்ள ஜெயந்தன் படையணியின் தளபதிகள் பொறுப்பாளர்கள் போராளிகள் அனைவரும் அன்றைய தினம் இரவு யாழ்குடாவில் உள்ள ஸ்ரீலங்கா இராணுவத்திடம் சென்று சரணடைய வேண்டும் என்று கருணா உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த விடயம் பற்றி தான் ஏற்கனவே ஸ்ரீலங்கா இராணுவத்தின் 23rd பிரிகேடின் மட்டக்களப்பு கட்டளை தளபதி கர்னல் ஆண்டனிஸிடம் பேசி ஏற்பாடுகளை செய்துவிட்டதாகவும் அன்றைய தினம் இரவு ஆயுதங்களை அப்படியே வைத்துவிட்டு யாழ்குடாவை நோக்கி நகர்ந்து இராணுவத்திடம் சென்று சரணடைய வேண்டும் என்றும் அவ்வாறு சரணடையும் போராளிகளை கௌரவமாக மட்டக்களப்பிற்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கும் ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு விட்டதாகவும் கருணா தெரிவித்தார். அதிர்ந்து போனார் ஜியாத்தன். கருணாவின் வாயில் இருந்து இப்படியான ஒரு கட்டளை வரும் என்பதை அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. கருணா என்கின்ற புலிகள் அமைப்பின் தளபதி மீது அவர் கொண்டிருந்த மிக பிரமாண்டமான மரியாதை ஒரு வினாடியில் சுக்குநூறாகிவிட்டிருந்தது. உடனே ஒரு காரியம் செய்தார் ஜியாத்தன். அம்மா, நீங்கள் கூறுவது சரியாக கேட்கவில்லை, மறுபடியும் ஒரு தடவை கூறுங்கள் என்று கேட்டுவிட்டு கருணாவின் தொலைபேசி உரையாடலை ஒலிப்பதிவு செய்ய ஆரம்பித்தார். இரவோடு இரவாக ஜேந்தன் படையணி போராளிகள் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரிடம் சரணடைய வேண்டும் என்று கருணா தெளிவாக கூற, அதனை பதிவு செய்த ஜியாத்தன் அப்படியே செய்கின்றோம் என்று கூறிவிட்டு தொலைபேசி உரையாடலை முடித்துக் கொண்டார். உடனடியாகவே தனது துணை தளபதிகளான தயாமோகன் மற்றும் சாந்தன் போன்றவர்களை அழைத்து கருணா துரோகம் செய்ய ஆரம்பித்துவிட்ட விடயத்தை பதட்டத்துடன் தெரிவித்தார். கருணா சிங்கள படைகளிடம் விலை போனது மாத்திரமல்ல, தங்களையும் அப்படியே விலை போகும்படி கூறிய கேவலத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தளபதிகள் உடனடியாகவே கருணாவின் கட்டளை அடங்கிய பதிவுகளுடன் கிளம்பி புலிகள் அமைப்பின் புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் பொட்டமான் அவர்களிடம் அதனை ஒப்படைத்தார்கள். கருணாவை சமாளிப்பது என்கின்ற விடயத்தை கடந்து கருணா மீது நடவடிக்கை எடுப்பது என்கின்ற முடிவுக்கு வந்தது விடுதலை புலிகளின் தலைமை. இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:20 கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக விடுதலை புலிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்தார்கள். கிளிநொச்சியில் உள்ள விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உத்தியோகபூர்வமாக புலிகள் இதனை அறிவித்தார்கள். கிழக்கில் இருந்து வன்னி சென்ற தளபதிகளான ரமேஷ், ராம், பிரபா, ரமணன், ஜியாத்தன், கௌசல்யன் போன்றவர்கள் புடைசூழ, தென்னிலங்கையில் இருந்து சென்ற பெருமளவான பத்திரிகையாளர்கள் மத்தியில் விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சூபா தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். தமிழ் மக்களுக்கும் தமிழீழ தேசிய தலைமைக்கும் கருணா துரோகம் இழைத்து விட்டதாகவும் தமிழ் மக்களுக்கு எதிரான சக்திகளுடன் கருணா கைகோத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்திய தமிழ்ச்செல்வன் கருணாவை விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து நீக்கியுள்ளதாகவும் அறிவித்தார். தற்பொழுது கருணா என்பவர் ஒரு தனி மனிதன் என்றும் விடுதலை புலிகள் அமைப்பின் சார்பில் அவர் இனிமேல் செயல்பட முடியாது என்றும் தெரிவித்தார். கருணா விவகாரத்தில் தமது முதலாவது நகர்வை மேற்கொண்டார்கள் விடுதலை புலிகள். விடுதலை புலிகளின் போராட்ட வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய துரோகத்தை முறியடிப்பது மாத்திரமல்லாது ஒரு மிகப்பெரிய அரசியல் இராணுவ சவாலை முறியடிக்கும் தேவையும் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னால் காணப்பட்டது. ஒரு பெரும் படை கட்டுமானத்துடன் கிழக்கில் நிலை கொண்டுள்ள கருணாவை முறியடிப்பது என்பது இலகுவான காரியமல்ல. புவியியல் ரீதியாக வன்னியில் இருந்து முற்றாகவே துண்டிக்கப்பட்ட ஒரு பிராந்தியம், சண்டைகளை நேரடியாக மேற்கொள்ள முடியாத சமாதான கால பகுதி, ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் கைகோத்த நிலையில் கருணாவை குறிவைக்கும் நடவடிக்கைகள் கொஞ்சம் பிசகினாலும் கிழக்கு மக்களின் அபிமானத்தை இழந்துவிடும் அபாய நிலை மிக அருகிலேயே காணப்பட்டது. இப்படியான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் கருணாவை விடுதலை புலிகள் எவ்வாறு கையாண்டார்கள், கருணாவின் துரோகத்தை எப்படி முறியடித்தார்கள் என்பது தமிழரின் போராட்ட வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு முக்கியமான அத்தியாயம். கருணாவையும் கருணாவின் பின்னால் நின்ற ஒரு பெரும் படையணியையும் புலிகள் எப்படி முறியடித்தார்கள், எப்படியான புலனாய்வு நகர்வுகளை மேற்கொண்டார்கள், எப்படியான அரசியல் வேலை திட்டங்களை மேற்கொண்டார்கள், எப்படி எப்படியெல்லாம் காய்களை நகர்த்தினார்கள் என்று தொடர்ந்து வரும் உண்மைகள் நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பார்ப்போம்.